இப்பொழுது மதிய வேலைக்குள்ளாக நான்காவது சத்திய உரை நாம் கேட்க இருக்கிறோம். தேவன் கிருபை சகோதரன் தெரிந்து கொண்ட தேவன் கிருபையில் சகோதரன் தெரிந்து கொண்ட தலைப்பு சபை இணைதல் சபை அரசியல் இணைதல். சபை இணைதல் சபை அரசியல் இணைதல். நம்முடைய அன்பு சகோதரர் பிரபா ஈரோடு சகோதரருக்கு நம் அனைவரின் சார்பாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய உன்னதமான சத்திய உரையை கொடுக்கும்படியாக மிக அன்போடு கூட மேடைக்கு அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாக கடவுது என்று வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாந்திருக்கும் ஈரோடு பகுதியில் உள்ள அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய நீடித்த கிருபை நம் ஒவ்வொருவரோடும் இருந்ததினால மீண்டுமாய் நாம் அவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சகோதர ஐக்கியத்தின் மத்தியில் கடந்து வரும் வாய்ப்பு பெற்றெடுக்கிறோம். இந்த வாய்ப்பின் மத்தியில் தேவன் இதை நமக்கு தந்த நோக்கம் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து இப்பொழுது பார்க்க போகிற பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உங்க எல்லாருக்கும் நான் அன்பாக மாத்திரமே வேண்டுகோள் விடுக்க முடியும், உங்களை விழிப்போடு நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா தலைப்பு கூட கொஞ்சம் கடினம், அதனால் நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, மனவாட்டி வகுப்பாராக நாம் யாவரும் இங்கு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் என்னவாக இருக்கும் என்று சொல்லும் போது நம்முடைய மனவாளனோடு நாம் வந்து இணைய வேண்டும், சேர வேண்டும், ஒன்றுபடணும். அதாவது கர்த்தர் இயேசுவோடு சபையாக ஆவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் சபையாகவே மாறி அவரோடு இணைய வேண்டும் என்கிற வாஞ்சை நம் எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கும். ஏன்னா இது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனம் 7 வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். சோ இந்த வசனத்தின்படி பூமியில சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரோடு இணையக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இருப்பது உண்மைதான். நமக்கு இப்போ அந்த ஒரு இணைதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த இணைதல் ஒரு பிரம்மாண்டமான இணைதல், தலையும் சரீரமும் இணைவது, மனவாளனும் மனவாட்டியும் இணைவது, ஒரு கிராண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு பிரம்மாண்டமான நிறைவேறுதல் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் மனவாட்டி வகுப்பாரா நாம் இங்க வந்து சேர்ந்துருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனங்கள்ல போய் பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமான இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் சம்பவிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த பூமியில உள்ள அமைப்புகள் ஒரு விதமான ஒன்றுபடுதலுக்குள்ள கடந்து போவாங்க, கடந்து போக வேண்டும் அதாவது இந்த பூமியின் அமைப்புகளுக்குள்ள இருக்கிற சில பிரிவினைகள் மாறி அந்த அமைப்புகளுக்குள்ள ஒரு இணைதல் சம்பவிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். நான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டா, சபையினுடைய மகிமை நிறைவடைவதற்கு முன்னால இந்த பூமியினுடைய அமைப்புகள்ல சில குறிப்பிடும்படியான மாற்றங்கள் நடந்து நிறைவேறணும். இப்போ அப்படிப்பட்ட சில ஒன்றுபடுகிற காரியங்கள் அல்லது இணைகிற காரியங்களை நாம் இப்போ பார்க்க போறோம். அதனால இப்போ இந்த மதிய வேலைக்கு நாம தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பினுடைய தன்மை, அது ஒரு தீர்க்க தரிசன பாடம், ஒரு ப்ரோஃபட்டிக் ஸ்டடி. அந்த தீர்க்க தரிசனங்களை முதலாவது நம்ம தியானிச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம மத்தியில நிறைவேறி கொண்டிருக்கு என்பதை புரிஞ்சு கொள்வதற்கான சில தகவல்கள் நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். அப்போ இந்த இணைதல் என்ன இணைதல் என்று கேட்டா, இது ஆதார வசனம் நீங்க வாசிங்க, ஏசாயா 8:12.
இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும்.
ஆமா, சோ இங்க வசனத்துல பார்க்கும் போது இந்த ஜனங்கள், இது வந்து பயர் கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்கிற வார்த்தை. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள், இது உண்மையான சபைய குறிக்கிற வார்த்தை. நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்புகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. சேனைகளின் கர்த்தருக்கு மாத்திரமே நீங்க பயப்படணும். பாருங்க, தீர்க்க தரிசனம், ஆனா நான் நுணுக்கமாக போக விரும்பல, ஏன்னா அப்படி இப்ப நம்ம போவது நல்லதல்ல. அப்போ பெயர் கிறிஸ்தவ சபை, அந்த ஜனங்களை குறித்துட்டு உண்மையான சபைக்கு தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் போது, அவங்க கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்றதையெல்லாம் பார்த்து நீங்களும் கட்டுப்பாடுன்னு சொல்லாம இருங்க. அவங்க பயப்பட்டு கலங்குற மாதிரி நீங்களும் பயப்படாமல் கலங்காமல் இருங்க. ஏன்னா நீங்க பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு மாத்திரமே. சோ ஆக்சுவலா இங்க கட்டுப்பாடுன்னு தமிழ்ல வருவது ஆங்கிலத்துல கான்ஃபிடரசி, அது இன்னொரு ஆங்கில வார்த்தை அலையன்ஸ். ஒருவேளை அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சொன்னா கூட்டணி, இல்லாட்டி ஒன்றுபடுதல், இல்லாட்டி கூட்டமைப்பு என்று நாம் சொல்லலாம். அப்போ பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள ஒரு கூட்டணி உருவாகும், பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள ஒரு கூட்டணி உருவாகும். அதை பார்த்து நீங்க கூட்டணின்னு சொல்லாதீங்க, அந்த கூட்டணியோடு உங்களுக்கு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளாதீங்க. அவர்கள் பயந்து கலங்கி அப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் இணைறாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்றாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் கூட்டணி வச்சுக்கிறாங்க. தனியா இருந்தா நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்க வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்கே அங்க பயப்படணும். சோ இது நேரடியா கிறிஸ்தவ மண்டலத்தை சொல்லும் போது நேரடியா நாம கிறிஸ்தவ சபைகளை பத்தி நாம சொல்லிடுறோம். ஆனா பிரதர் ரசில் அவர்கள் அதை இன்னும் ரொம்ப பிராடா பார்க்கும்போது, பரந்த பார்வையில பார்க்கும்போது இந்த கூட்டணி பத்தி அவர் சொல்லும் போது அல்லது ஒன்றுபடுதல் பத்தி சொல்லும் போது அருமையா சொல்றாரு. இந்த ஒன்றுபடுதல் யார் யாருக்குள்ள நடக்கும், இந்த இணைகிற விஷயம் யார் யாருக்குள்ள நடக்கும், எந்தெந்த அமைப்புக்குள்ள நடக்கும். ஆனா கிளீனா வசனம் சொல்றது அப்படி ஒரு இணைதல் இருக்கும், அமைப்புகள் ஒன்றுக்கு ஒன்று இணைவாங்க, வித்தியாசங்கள் எல்லாம் கலைந்து போட்டுட்டு. சோ இது யார் யாருக்குள்ள நடக்கும் என்று சொல்லும் போது சகோதரர் ரொம்ப அழகா சொல்றார், இன் எவ்ரி டைரக்ஷன், எக்லிசியாஸ்டிக்கல், பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் பினான்சியல். நமக்கு தெரிஞ்ச நான்கு பிரதானமான அமைப்புகளையுமே அவர் சுட்டி காண்பிச்சு, இந்த நான்கு அமைப்புகளுக்குள்ளும் ஒரு கூட்டணி உருவம், ஒரு இணைதல் அங்க நடக்கும். சோ நம்ம இப்ப இந்த நான்கு அமைப்புகள்ல ரெண்டு மாத்திரம் தான் இன்றைய சாயங்கால வேலைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போறோம், மதம் மற்றும் அரசியல். மதம் என்று சொல்லும் போது அது கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள நடக்கிறத பத்தி பேச போறோம். அப்புறம் அரசியல் என்று சொல்லும் போது அது அரசியல் தான். அதனால நம்ம பாடத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் சொன்னா கொஞ்சம் நல்லா புரியும், என்னன்னா சர்ச் யூனியன், அதாவது சபைகளுடைய இணைதல், சபைகளின் இணைதல் அல்லது சபைகளின் ஒன்றுபடுதல். இன்னொன்னு சர்ச் அண்ட் ஸ்டேட் யூனியன், சபையும் அரசியலும் இணைதல், சபையும் அரசியலும் இணைதல். பாருங்க, இதை நான் தமிழ்ல பேசுறதுனால ஒருவேளை அந்த இணைதல் ஒன்றுபடுதல் உங்களுக்கு அந்த கான்செப்ட் உள்ள போகாத மாதிரி இருக்கலாம், ஆனா நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க அதை புரிஞ்சிடணும். அப்படின்னா ரொம்ப எளிமையா சொன்னா, பெயர் கிறிஸ்தவ சபைகள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் கலைந்து போட்டுட்டு இந்த கடைசி நாட்கள்ல ஒன்னாயிடுவாங்க. அந்த ஒன்னாகிறது பத்தின தீர்க்க தரிசனம் பார்க்க போறோம், இந்த அளவுக்கு ஒன்னாயிடுக்கிறாங்க என்று பார்ப்போம். அப்படி ஒன்றாயிட்ட சபையானது பெயர் சபை, இந்த உலகத்தினுடைய அரசியல் அமைப்புகளோட ஒன்னாயிடுவாங்க, சேர்ந்துடுவாங்க, கூடிடுவாங்க, கூட்டணி வச்சுக்குவாங்க. சோ இந்த ரெண்டு நிறைவேறுதல் கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனங்கள்ல ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இன்னைக்கு கர்த்தரோடு இணைதல் பத்தின மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இந்த பூமியில நெருக்கமான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்க நான் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு முன்பு அதோடு தொடர்புடையதாக முன்னதாக நடக்கிற இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்களை கவனித்திருக்க வேண்டியது மிக அவசியம். அதனால் இந்த தலைப்பு நாம் இப்போ பார்க்க போறோம். முதலாவது நான் எடுக்கிறது சர்ச் யூனியன். ரொம்ப சுருக்கமா எளிமையா நாம பார்த்து முடிக்கலாம். சர்ச் யூனியன், சபைகள் ஒன்றுபடுதல், சபைகள் இணைதல் என்று சொல்லும் பொழுது நாம் பெயர் சபையவே குறிக்கிறோம் என்பது முதலாவது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். பெயர் சபைகள் இணைதல். பிரியமானவர்கள், நமக்கு நல்லா தெரியும் பெயர் சபை அமைப்பு 1517 வருஷத்துல இருந்து இரண்டு மாபெரும் பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்குது. 1517 வருஷம் ரெஃபர்மேஷன், மார்டின் லூதருடைய சீர்திருத்தல் நடந்த வருடம். அந்த வருஷத்திலிருந்து பெயர் சபை அமைப்பு, நாமினல் சர்ச் சிஸ்டம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு ரெண்டு மாபெரும் பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்குது. நல்லாவே தெரியும் நமக்கு, ரோம கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் சபைகள். சோ இந்த ரெண்டு மாத்திரம் தான் நான் பேச விரும்புகிறேன், அதுலயும் நுணுக்கமா நம்ம பார்க்கணும், ஆனா வேண்டாம். சோ எளிமையா பார்த்துட்டா பெயர் சபை அமைப்பு இந்த இரண்டு மாபெரும் பிரிவுகளாக பிரிந்து அன்றில இருந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ரோம கத்தோலிக்க திருச்சபை, வசனத்தின்படி சொன்னா தாய் சபை, புராடஸ்டன்ட் சபைகள் வசனத்தின்படி சொன்னா குமாரத்திகள் சபை, இவங்க பிரிஞ்ச நிலையில இருக்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் எதிர்க்கிற நிலையில இருக்கிறாங்க. ஆனா தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது இப்படியே இருந்துடுவாங்களா என்று கேட்டா இல்லை. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு, இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு நெருங்கும் போது தேவனுடைய திட்டத்தில் சில முக்கியமான காரியங்கள் நடந்து நிறைவேறும் விதமாக இந்த இரண்டு மாபெரும் பெயர் சபை அமைப்புகள் தங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து போட்டுட்டு ஒன்றாயிடுவாங்க. இந்த ஒரு தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நம்ம கண்களுக்கு முன்பு நாம் நிறைவேறுவத பார்ப்போம், பார்க்கணும். பார்த்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற அவகாசத்தை உணர்ந்து நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல உறுதி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழும். இவைகள் இந்த நிறைவேறுதல்கள் நமக்கு ஒரு அருமையான அடையாளமா தேவன் வச்சிருக்கிறாங்க. கூர்ந்து கவனிக்கணும். சரி, இந்த பெயர் கிறிஸ்தவ சபை அமைப்புகள் ஒன்றுக்கொன்று இணைவது எங்கெல்லாம் இருக்கு? வசனத்துல ஒரு மூன்று வசனம் பார்க்கலாம். ஏசாயா 34:4,
வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு,
வானங்கள் புஸ்தக சுருள் போல சுருட்டப்பட்டு,
அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும்.
போதும், வானங்கள் புஸ்தக சுருள் போல சுருட்டப்படும். ரொம்ப சுருக்கமா அந்த பாகம் மாத்திரம் எடுத்தோம்னா, இந்த வானங்கள் எக்லிசியாஸ்டிக்கல் ஹெவன், அதாவது மதம் என்ற அமைப்பை குறிக்கிற வானம். பாருங்க, இந்த மதம் என்ற அமைப்பை குறிக்கிற இந்த வானம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு புஸ்தக சுருள். நம்ம காலத்து புஸ்தகம் கிடையாது, அந்த காலத்து புஸ்தக சுருள் ஸ்க்ரால். ரெண்டு முனைகள் இருக்கும், ஒன்றுக்கொன்று எதிராக சுருட்டப்பட்டு மையத்தில் வந்து சேரும். இப்படித்தான் சுருட்டப்பட்ட நிலை. விரிக்கும் போது ரெண்டு முனையும் பிடிச்சு இப்படி விரிப்பாங்க, த ஸ்க்ரால். சோ இந்த மதம் என்ற அமைப்பு ரொம்ப முக்கியமா பெயர் கிறிஸ்தவம், அத இந்த புஸ்தக சுருளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? புஸ்தக சுருள் விரிக்கப்பட்டிருக்கும் போது ரெண்டு முனைகள் இருக்கும், டூ எண்ட்ஸ். அப்படித்தான் இருக்கு பெயர் கிறிஸ்தவம். ரோமன் கத்தோலிக்கம் ஒரு முனைனா, ப்ரொடெஸ்டன்ட் அமைப்புகள் இன்னொரு முனை. ஆனா எப்படி இருக்காங்க? ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தூரமா பிரிஞ்சு எதிரா இருக்கிறாங்க. சோ திறந்திருக்கிற அந்த சுருள் நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு முனை ரோம கத்தோலிக்கம், இன்னொரு முறை ப்ரொடெஸ்டன்ட் அமைப்புகளை குறிக்குது. சோ இப்படி இருக்கிற புஸ்தக சுருள் சுருட்டப்படும் அப்படின்னா, அதாவது ஒன்றை ஒன்று எதிர்பார், அதாவது மையத்தை நோக்கி, அந்த புஸ்தக சுருளினுடைய மையத்தை நோக்கி ஒன்னு ஒன்னு முன்னேறி வர மாதிரி சுருட்டப்படும். அது ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம். இந்த யுகத்தினுடைய முடிவுல பிரிஞ்சு இருக்கிற, வேறுபட்டிருக்கிற, ஒன்றுக்கொன்று எதிரா இருக்கிற இந்த பெயர் கிறிஸ்தவத்தினுடைய ரெண்டு மாபெரும் அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றை ஒன்றை நோக்கி முன்னேறி 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 வந்து ஒன் ஆயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த வசனம் அங்க இருக்கு. சர்ச் யூனியன், சபைகள் ஒன்றுபடல், சபைகள் இணைதல், ஒன்றுபடும் இணையும். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17,
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
நான் நேரத்தை கணக்குல கருத்துல கொண்டுட்டு வசனங்கள் அடையாளங்கள் நுணுக்கமா நான் போகல, மாறாக அதனுடைய சாரம் நான் சொல்லிடுறேன். இங்க ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஒருத்தங்க மிருகத்தின் ஸ்வரூபம், இன்னொருத்தங்க மிருகம். அந்த மிருகத்தின் ஸ்வரூபம், மிருகத்தினுடைய லக்கத்தை ஜனங்கள் எல்லாரும் நெற்றியிலையோ கையிலையோ வாங்க வேண்டும்படி செஞ்சுது. சுருக்கமா சொன்னா, மிருகத்துக்காக மிருகத்தின் ஸ்வரூபம் வேலை செய்யறத பார்க்கலாம் நாம. இது மிருகத்துக்கும் மிருகத்தின் ஸ்வரூபத்துக்கும் இடையில ஒரு ஒற்றுமை அங்க காமிக்குது. நமக்கு பேசிக் கிளாஸஸ்ல இருந்து நல்லா தெரியும், மிருகம் போப் மார்க்கத்தை குறிக்குது, ரோம கத்தோலிக்க திருச்சபை. மிருகத்தின் ஸ்வரூபம் அவங்களிருந்து வெளியே வந்து ஆனாலும் ஒன்றுபட்டிருக்கிற ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்ப குறிக்குது. பாருங்க, அப்போ ரொம்ப எளிமையா சொன்னா, மிருகத்தோட லக்கத்தை ஜனங்கள் எல்லாம் வாங்கும்படி மிருகத்தின் ஸ்வரூபம் செய்யுது. விளக்கமா சொன்னா, போப் மார்க்கம் அல்லது ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு அதனுடைய அடையாளத்தை ஜனங்கள் வாங்கும்படி புராடஸ்டன்ட் சபை கூட்டமைப்பு செய்யுது. மறுபடியும் இங்க பார்க்கும் போது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்காக உதவுவது, ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போட ஒன்றிணைஞ்சு இருக்கிறது நாம பார்க்கிறோம். இது இந்த கடைசி நாட்கள்ல இந்த ரெண்டு மாபெரும் அமைப்புகள் ஒன்றுக்கொன்று இணைஞ்சிடுவாங்க என்பதை இந்த வசனத்திலையும் நாம பார்க்கலாம். ரொம்ப எளிமையா நான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வசனங்களை இப்படியாக சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ரோம கத்தோலிக்கம் புராடஸ்டன்ட் அமைப்புகள் ஒன்னாகுவதை இந்த வசனத்துல பாக்குறோம். கடைசி இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:21.
அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லுக்கு ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு, இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும்.
பாருங்க, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தின் மேல எரிஞ்சிட்டு, இப்படியே மகா பாபிலோன் அழிஞ்சு போயிடும் சொல்றார். ஆக்சுவலா 18 வெளிப்படுத்தின விசேஷம் பாபிலோனுடைய அழிவை பத்தி பேசுற அதிகாரம். அந்த பாபிலோன் என்று சொல்லும் போது பெயர் கிறிஸ்தவம், நாமினல் சர்ச் சிஸ்டம், ரெண்டையுமே குறிக்குது. இப்போ அந்த பாபிலோனுடைய அழிவு சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும்? இந்த ஒரு வசனத்தில் அழகா இருக்கு. பலமுள்ள தூதன் ஏந்திர கல் ஒத்த ஒரு கல்ல எடுத்து சமுத்திரத்தை நோக்கி வீசிடுவார். அந்த கல் எப்படி போய் சமுத்திரத்தில் விழுந்து தண்ணிக்கு எல்லாம் கீழே போயிடுதோ, அப்படியே பாபிலோன் அழிஞ்சு போயிடும். அப்ப இங்க பாபிலோனுடைய அழிவை சொல்லும் போது பாபிலோனை குறிக்கும்படி பயன்படுத்தப்பட்டிருக்க அடையாளம் என்னன்னா, ஏந்திரக்கல், மில் ஸ்டோன், மாவு அரைக்கிற கல், சாதாரணமா நாம பேசலாம். சோ அந்த ஏந்திரக்கல் அந்த காலத்துல நீங்க பார்க்கிற அந்த படத்துல இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஏன் வந்து பரிசுத்தாவி பாபிலோனை பத்தி சொல்லும் போது ஏந்திரக்கல் அடையாளமா எடுக்கணும்? ஏன்னா ஏந்திரக்கல்ல ரெண்டு பாகம் இருக்கணும், கீழே ஒரு கல், மேல ஒரு கல். ஏன் ரெண்டு பாகம் உள்ள ஏந்திரக்கல்ல பரிசுத்தாவி எடுக்கணும் அடையாளமா? ஏன்னா குறிக்கப்படுவது பாபிலோன். பாபிலோன்ல கூட ரெண்டு பிரிவுகள் இருக்குது, ரோமன் கத்தோலிசம், புராடஸ்டன்ட். சோ இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த கல்லை தூக்கி போடுவது பாபிலோன் முற்றிலும் அழிவதை குறிக்குது. ஆனா அப்படி அழிவுறதுக்கு முன்னால பாபிலோன் எப்படி இருக்கும்னா, ஏந்திரக்கல் மாறி ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு பாருங்க. யாருமே ஏந்திரக்கல்ல வந்துட்டு ஒரு பாகத்தை ஒரு மூலையில இன்னொரு பாகத்தை இன்னொரு மூலையில வைக்கிறோமா? வீட்டுல எப்படி இருக்குங்க ஆட்டுக்கல்லு எல்லாம், ஒரு பார்ட் அங்க இன்னொரு பார்ட் அங்க வைக்கிறோமா? அது இந்த மாதிரி கல்லு வைக்கவே முடியாது, ஒண்ணு மேலதான் ஒண்ணு இருக்கும், இணைஞ்சு சேர்ந்து. எப்படி பிரிஞ்சிருந்தவைகள் ஆனா அழியிறதுக்கு கொஞ்சம் முன்னால் பார்த்தா சேர்ந்து இருக்கும். சோ மறுபடியும் சர்ச் யூனியன். சோ மூணு ஸ்கிரிப்சர்ஸ் நாம காமிச்சிருக்கோம். கண்டிப்பா பெயர் சபை அமைப்புகள், பிரிந்திருக்கிற அமைப்புகள் கடைசி நாட்களில் ஒன்று சேர்ந்துடுவாங்க. சோ இதுதான் சர்ச் யூனியன். சோ இது மூன்று வசனங்கள்ல பார்த்திருக்கோம். வசனங்கள்ல பார்த்தது ஏதாவது நிழல்கள் அல்லது சில இணைகள் மூலம் நிரூபிக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ நிழல்கள் இருக்கு, அந்த நிழல்களை நம்ம பயன்படுத்த முடியுமா? பாருங்க பொதுவா சகோதர சகோதரிகளே, நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கும் போது தேவன் நமக்கு ரொம்ப பெரிய உதவிகள் அங்க வைத்திருக்கிறாங்க. நம்ம வசனங்கள்ல டாக்டரினா எதெல்லாம் பார்க்கிறோமோ, உபதேசமா, அது நாம பார்த்தபடி உண்மைதான் என்று உறுதி செய்து கொள்ளணும்னா அதை நீங்க நிழல்ல போய் தேடுனா நிழல்ல இருக்கும். இங்க பாக்குறோம் சபையினுடைய பிரிவுகள் ஒன்றாயிடும், இணைஞ்சிடும் என்று வசனங்கள்ல போய் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இந்த உண்மை அது நிரூபிக்கப்படுவதற்கு இன்னும் உறுதியா நம்பருக்கு
பழைய ஏற்பாட்டில் போனா இருக்கு, டேனியல் 3 அதிகாரம் ஒரு சம்பவம் இருக்கு. நான் சம்பவத்தை சொல்லிடுறேன், நமக்கு நேரம் இருக்காது. நெபுகாத்நேச்சார் பாபிலோன்ல தூரா என்னும் பட்டணத்துல ஒரு பெரிய பொற்சிலை பண்ணி நிக்க வைக்கிறார். ஜனங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பு வந்து நிக்க சொல்றார். பாபிலோன்ல இருக்கிற எல்லா தரப்பு ஜனங்களும் வந்து நிக்கிறாங்க, ஏன்னா அது ராஜாவுடைய கட்டளை. இது அருமையான ஒரு நிழல், தனியாக தியானிக்கலாம் நாம, ஆனா வேணாம். அப்படி அவர்கள் வந்து நிற்கும் போது ராஜாவுடைய கட்டளை, எல்லாருமே இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிப்பாங்க. அந்த வாத்தியத்தினுடைய சத்தத்தை நீங்க கேட்கும் போது அப்படியே நீங்க தாழ விழுந்து நான் நிறுத்தின அந்த சிலையை வணங்கிடுங்க. அது மாதிரி வாத்தியம் வாசிக்கப்படுது, எல்லா ஜனங்கள் விழுந்து வணங்கிடுறாங்க, 3 பேர் தவிர. அவங்க தானியலுடைய சிநேகிதர்கள் அனன்யா, அசரியா, மிஷாயி, 3 பேர், 3 எபிரேயர்கள் அவங்க வணங்கறது இல்ல. அப்புறம் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துட்ட சில கல்தேயர்கள் ராஜாட்ட அதை கொண்டு போய் சொல்லும் போது ராஜா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ராஜா நீங்க என்ன வேணா பண்ணலாம், நாங்க அது வணங்க மாட்டோம் அப்படின்னா உங்களை தூக்கி நான் அக்னி சூளையில போட்டுடுவோம். இல்ல நீங்க போடலாம். தூக்கி போடுறார், ஆனா அவர்கள் மீது அக்னி படவே இல்லை. ராஜா பிரமிச்சு போய் அவங்கள உள்ளிருந்து அழைத்து, நீங்க ஆராதிக்கிற உங்கள் தேவன் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவங்களை உயர்த்துவது நாம பார்க்கிறோம். இது சம்பவம். சோ இந்த இந்த ஒரு சம்பவம் ஒரு நிழல், அருமையான நிழல். இனிமேல் தான் நடக்கும், இனிமேல் தான் நல்லா தெரியும். அந்த 3 எபிரேய புருஷர்கள் பாத அங்கங்களுக்கு நிழல். சோ இது பாத அங்கங்களுடைய காலத்துல நடக்கிற ஒரு மிக முக்கியமான சம்பவம். என்ன சம்பவம்? நெபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய சக்கரவர்த்தி ஒரு பொற்சிலைய பண்ணி தூரா என்னும் பட்டணத்துல நிறுத்தினார். சோ இந்த 3 பேர் மாத்திரம் பார்க்கலாம், நெபுகாத்நேச்சார், பொற்சிலை, 3 எபிரேய புருஷர்கள். நான் கீழிருந்து ஆரம்பிச்சா, 3 எபிரேய புருஷர்கள் பாத அங்கங்களுக்கு அருமையான நிழல். அவங்க காலத்தில் என்ன நடக்கும்? நெபுகாத்நேச்சார் பொற்சிலை அங்க நிறுத்துவார். பொற்சிலையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான அளவு. வாசிங்க தமிழ்ல முதல் வசனம்.
ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து.
60 முழ உயரம், 6 முழ அகலம், 60ம் 6ம் 6னுடைய பெருக்கு தொகைகள், மல்டிபிள் ஆஃப் 6 இல்லைங்களா? பாருங்க இது ரொம்ப ஆச்சரியம், இது க்ளூ. இது நமக்கு பைபிள் இப்படி நம்பர்ஸ் சில சமயங்கள்ல நமக்கு ரொம்ப உதவி பண்ணும். 6 பெருக்கள் 1 6 அங்குல மன்னிக்கணும், முழ அகலம், 6 பெருக்கள் 10 60 முழ உயரம். பைபிள்ல வேற எங்க 6னுடைய பெருக்கு தொகை வருது? வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும், 6 6 6, அது 6 பெருக்கள் 111 போட்டா அங்க வரும். சோ ரெண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அது மிருகத்தினுடைய லக்கம் இங்க பார்க்கும் போது, இது ஒரு அந்த பொற்சிலை அதே போன்ற ஒரு தொடர்பு இருக்குது. நான் சுருக்கமா சொன்னா மிருகத்தினுடைய ஸ்வரூபம் அந்த பொற்சிலை. அப்படி சொல்லும் போது புராடஸ்டன்ட் சபைகளுக்கு மத்தியில உருவாகிற ஒரு கூட்டமைப்பு, புராடஸ்டன்ட் சர்ச் ஃபெடரேஷன். தயவு செஞ்சு இதெல்லாம் நாம மனசுல வைக்கணும், இதெல்லாம் பதிய வைக்கணும், அதன்படி நம்ம கவனிக்கணும், பார்க்கணும். நம்ம பேசுறது ஒன்றும் புதிதல்ல. அந்தி கிறிஸ்து 3வது பாகம் நீங்க போய் நோட்ஸ் எடுத்து புரட்டினீங்கன்னா அங்கேயே இந்த விஷயங்கள்லாம் ஃபுல் டீட்டெயில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம அடிப்படை என்று கேட்பதிலேயே தேவையான எல்லாமே அங்க நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குது. சோ இது வந்து நமக்கு புது விஷயம் கிடையாது. சோ மிருகத்தின் ஸ்வரூபம் புராடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு, இன்னைக்கு WCC, புரியுதுங்களா? அப்ப நெபுகாத்நேச்சார் யாருக்கு நிழல்? அந்த காலத்துல பாபிலோன், மெதோ பெர்சியா, கிரேக்கம், ரோம் அந்த சக்கரவர்த்திகளே எப்படி இருப்பாங்கன்னா மதத்துக்கும் தலைவர், அந்த அரசாட்சிக்கும் தலைவரா இருப்பாங்க. சோ அப்போ பிரதர் அசல் அழகா சொல்றாரு, இந்த நிழல்ல நெபுகாத்நேச்சார் யாருக்கு நிழலா இருக்கிறாருன்னா, ரீப்ரின்ஸ் 2495 ரெப்ரசன்டிங் பேப்பசி, அப்படின்னா போப் மார்க்கத்தை அவர் அங்க
குறிக்கிறவராக இருக்கிறார்.
அவர்ல ரெண்டு வல்லமை இருக்குது, மதத்தின் மீதான அதிகாரம் இருக்குது, அரசியல் மீதான அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் ராஜா அந்த காலத்தில், அதனால ராஜான்னு பார்த்து அரசியலுக்கு எடுக்காம எதுக்கு எடுக்கிறதுனால, முன்னாடி நிக்கிறது மிருகத்தின் ஸ்வரூபம், ப்ரோடஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பை குறிக்கிறதுனால நிபுகாத்நேச்சார் இந்த விஷயத்துல போப் மார்க்கத்தை குறிப்பார். பாத்தீங்கன்னா நிபுகாத்நேச்சார் பொற்சிலை, நிபுகாத்நேச்சார் பொற்சிலை, ஒரே இடத்துல வந்து நின்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையவங்களாக நிற்கும் போது மூன்று எபிரேயர்களுக்கு அங்க சோதனை வருது. ரொம்ப அருமை, கடைசி நாட்களில் நடக்கிற விஷயம். ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, போப்பு மார்க்கம் அதாவது ரோம கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புராடஸ்டன் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு ஒன்னாயிடுவாங்க. சோ நிழல நாம அங்க பாக்குறோம். அதே மாதிரி ஒரு நிழல் இல்ல, ஆனா ஒரு இணை பேரலல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மத்தேயு 14 அதிகாரம் 8 வசனம், இதுவும் கூட ஒரு சம்பவம் தான். நான் வாயிலேயே சொல்லிடுவேன் உங்களுக்கு, நேரத்தை கருத்தில் கொண்டு. ஏரோது ராஜானுடைய பிறந்த நாள், ஏரோது ராஜானுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடும் போது ஏரோதோடு ஏரோதியால் இருக்கிறாங்க. ஏரோதியாளுடைய மகள் சலோமி அவர்கள் நடனம் ஆடுறாங்க. அவங்க நடனத்துல ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். அப்ப அந்த சலோமிய அவங்க அம்மா ஏரோதியால் தூண்டுறாங்க. ஏன்னா சலோமி அம்மாட்ட போய் கேக்குறாங்க, அம்மா ராஜா இப்படி சொல்றாரு, நான் என்ன கேட்கட்டும், கேளு. யோவான் ஸ்நானகனுடைய தலை கேளு. சோ அப்ப யோவான் ஸ்நானகன் காவல்ல இருக்கிறார். சோ இப்ப ஏரோதுக்கு வார்த்தையை விட்டுட்டோம், காப்பாத்தணும், வேற வழி இல்ல, சரி யோவான் ஸ்நானகனுடைய தலைய வெட்டிட்டு வாங்க. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை அப்படி அங்க முடியுது. இங்க கூட அந்த மூன்று பேர் கவனிக்கிறோம், ஏரோத், ஏரோதியால், சலோமே. ஆனா நாம கவனிக்க வேண்டியது தாய் மகள் ஏரோதியால் சலோமே, ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு சதி திட்டம் தீட்டும் போது யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை அங்க முடிவுக்கு வருது. இங்க கூட யோவான் ஸ்நானகன் ரொம்ப அருமையான அடையாளம், அடையாளம் இணை. பாருங்க, இணைன்னு எப்படி சொல்றோம்னா, இந்த சம்பவம் நடந்தது சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம். இந்த சம்பவம் ஒரு இணை பெற்றெடுக்கும் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல. சோ அதனால்தான் இணை சொல்றோம், பேரலல். சோ அப்ப யோவான் ஸ்நானகன் பாத அங்கங்களுக்கு இணை. சப்போ அந்த தாய், தாய் சப ரோம கத்தோலிக்கம், மகள் சலோமே, குமாரத்தி சபைகள் புராடஸ்டன்ட் அமைப்புகளுக்கு அங்க அடையாளமா இருக்கிறாங்க. சோ மறுபடியும் தாய் மகளும் ஒன்றா இணைஞ்சு வரும்போது அங்க யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை அங்க முடிவுக்கு வருது. சோ மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இணையான சம்பவம், அதாவது இந்த முடிவு காலத்துக்கு இணையான சம்பவம் அருமையா காண்பிக்குது. இந்த பெயர் சபைகள் ஒன்றாயிடும், இணைஞ்சிடும், வித்தியாசங்கள் வேற்றுமைகள் தள்ளிவிட்டுட்டு. ஆனா நமக்கு ஹிஸ்டரியில பார்க்கும்போது சரித்திரத்துல எதுதான் நிக்கும்னா, 1517 வருஷம் சொல்லும் போது ரெஃபர்மேஷன், சீர்திருத்தல், அப்போ ரோம கத்தோலிக்க திருச்சபை விட்டு பிரிஞ்சிட்டாங்க புராடஸ்டன் சபைகள். உடனே அந்த பிரிஞ்சதே மனசுல அங்க இருக்கும். ஆனா தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது, ஆமா பிரிஞ்சாங்க, ஆமா எடுத்துக்கிட்டாங்க, ஆமா வேற்றுமைகளோடு தான் இருந்திருக்கிறாங்க இவ்வளவு வருஷமா. ஆனா அப்படியே அழிவுக்குள்ள போக மாட்டாங்க, ஆனா அழிவுக்குள்ள போவாங்க. போறதுக்கு கொஞ்சம் முன்னால ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க, பாத்தீங்களா? சோ அது இங்க ஒரு நிலையில பாக்குறோம். இன்னொன்னு, நம்முடைய அருமையான ரட்சகர் கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில கூட ஒரு இணை இருக்குது. யோவான் 18:12-14 வசனங்கள் வாசிங்க.
அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான்.
கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிவுக்கு வரும்போது பாருங்க, இங்க ரெண்டு பேரு தலையிடுறாங்க அவருடைய வாழ்க்கையில, ஒருத்தர் அண்ணா, இன்னொருத்தர் வந்து காய்பா. சோ இது சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்தினுடைய ஒரு காட்சி. இந்த காட்சிக்கு இந்த சுவிசேஷகத்தினுடைய முடிவுல ஒரு இணை இருக்கும், ஒரு பேரலல் இருக்கும். சோ இங்க கர்த்தர் இயேசு அவருடைய அந்த கிறிஸ்து வகுப்பாரையே அங்க அடையாளப்படுத்துறார். பாத அங்கங்கள் அவருக்கு நடந்தது, இப்போ பாத அங்கங்களுக்கு அங்க நடக்கும். பாருங்க அங்க வேற யார் வந்துட்டாங்க, ரெண்டு பேர். ரெண்டு பேருமே பிரதான ஆசாரியர்கள், மதம் என்ற அமைப்பினுடைய தலைவர்கள். ஒருத்தர் காய்பா, அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். இன்னொருத்தர் அண்ணா, அதுக்கு முந்தி பிரதான ஆசாரியனா 17 வருஷம் இருந்தவர். அதுக்கு முந்தி 17 வருஷம் பிரதான ஆசாரியனா இருந்தவர். சோ அவர் மூத்தவர், இவர் இளையவர். ஆனா ரெண்டு பேருமே மதம் என்ற அமைப்பின் தலைவர்களா இருந்தவங்க. சோ அண்ணா ஒரு அருமையான அடையாளம் போப் மார்க்கம், ரோமன் கேத்தலிசம். காய்பா ஒரு அருமையான அடையாளம், ரோம் புரோடஸ்டன்ட் அமைப்புகள். ரெண்டு பேரும் ஸ்கீம் திட்டம் தீட்டுவாங்க, இவர் எப்படி கொலை செய்யலாம். சோ மறுபடியும் இந்த யுகத்தினுடைய முடிவின் காட்சிகள் அங்க அங்க நாம பாக்குறோம். சோ இப்போ வசனங்கள் என்ன சொல்லுதோ அதே விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல சில நிழல்லையும் புதிய ஏற்பாட்டுல சில இணைகள்ல கூட நாம பார்க்க முடியுது. கண்டிப்பா இப்ப அந்த விஷயம் என்னன்னா, சபைகள் ஒன்றுபடும், சபைகள் இணையும், சர்ச் வில் பி யூனிஃபைடு. அப்படின்னா சபைகள் அங்க ஒன்றுபடும். சோ இப்போ இது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு வேத மாணவர்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்ல முக்கியமானதும் கூட. சகோதர சகோதரி, இன்னைக்கு நாம் 2015 இருக்கிறோம். இனி என்ன நடக்கும் என்று நாம் சிந்திக்கும் போது, இனி என்னெல்லாம் நடக்கணும் தேவனுடைய திட்டத்துல, என்னெல்லாம் நடக்கும் என்று தேவனுடைய வசனங்கள் நமக்கு போதிக்குது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, அப்படி இனிமேல் சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். இது எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது என்று கேட்கும் போது, இப்ப அதுதான் நாம அங்க செக் பண்ணணும். மன்னிக்கணும், நான் பிக்சரே காமிக்கல, ஆனா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ முன்னாடி வாங்க, முன்னாடி முன்னாடி பின்னாடி போங்க. சோ இது பழைய ஏற்பாட்டு நிழல், அந்த நெபுகாத் நேச்சார் பொற்சிலை அந்த நிழல். அடுத்தது, சோ இது புதிய ஏற்பாட்டு இணை, ஏரோத் ஏரோதியால் சலோமே. நமக்கு தேவை ஏரோதியால் சலோமே. நெக்ஸ்ட் அண்ணா காய்பா. சோ ரெண்டு பேர் அங்க இருக்கிறது பாக்குறோம். சரி, இப்போ இது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது, இன்றைக்கு என்னென்ன மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்கள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதில் காணப்பட்டிருக்கு என்று நாம கொஞ்சம் சிந்திக்கும் போது, சகோதர ரசல் அவர்கள் அவருடைய நாட்கள்ல எழுதும் போது 4th volume அர்மகதோன் அந்த வால்யூம்ல அழகா ஒரு கருத்து சொல்றார். வாசிங்க பாருங்க, அந்த 4th volume ஆசிரியருடைய முன்னுரை இருக்கும். அதுல அவர் சொல்றாரு, ஏற்கனவே இவர்கள் தோர் சுருள் போல ஒருவரை ஒருவர் நோக்கி உருண்டோடுகின்றனர். ஒரு பக்கம் கத்தோலிக்க சபைகள், மறுபக்கம் புராடஸ்டன்ட் சபைகள் மாறுபட்டிருந்தும் இணைக்கப்பட்டு தங்களால் இயன்ற அளவிற்கு ஒருவரோடொருவர் ஒன்றுபட்டு கூட்டரசாட்சி செய்கின்றன. இது பிரதர் ரசல் அவர்கள் எழுதும் போது 1890 4th volume எழுதுறார். அப்பவே ஏசாயா 34:4 தீர்க்க தரிசனத்தை அவருடைய கண்களுக்கு முன்பு நிறைவேற ஆரம்பிச்சிருப்பத அவர் பார்த்து உணர்ந்து வால்யூம்ல பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் ஏதோ இப்பதான் ஆரம்பிக்குது இல்ல, ஆரம்பிச்சு ஒரு 100 வருடங்கள் ஆயிடுச்சு. அது 1890 100க்கு மேல ஆயிடுச்சு. அப்ப இப்போ இந்த 100 வருடங்களுக்கு மேல இந்த தீர்க்க தரிசனம் அதனுடைய நிறைவேறதுல ஒரு ஒரு பெரும்பகுதியை எட்டியிருக்கணும். கிட்டத்தட்ட நிறைவடைய வேண்டிய தருணத்தில் இருக்கணும். இது ஏதோ ஜஸ்ட் பிகினிங் இங்க இல்ல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல. அதனால்தான் நம்ம குறிப்பிடுறோம், முக்கியமா கவனிப்போம். கடைசி காலம் என்று நாம் எப்பெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோமோ அந்த ஸ்பிரிட் நம்ம எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறது ரொம்ப நல்லது. சப்போ சகோதரர் அவங்களுடைய காலத்திலேயே இந்த ரெண்டு மாபெரும் பெயர் சபை அமைப்புகள் ஒன்றுக்கொன்று நோக்கி சேர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இன்னைக்கு பெரும்பான்மையா அது நிறைவேறி இருக்கணும். கண்டிப்பா நிறைவேறி இருக்கா என்று கேட்டு நாம் ஒருவேளை தகவல்கள் சேகரிக்க ஆரம்பிச்சு தீர்க்க தரிசனத்தை கூர்ந்து கவனிச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை ஆராயக்கூடிய மாணவர்களாக நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்ல தெளிவு அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். இப்போ சமீபத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்ல மிக முக்கியமான கட்டங்கள் கடந்து வந்துடுக்கிறோம். 1982 போப்பா இருந்தவர் ஜான் பால், இரண்டாவது ஜான் பால், ரொம்ப விசேஷமான பிரயாசங்கள் அவர் அங்க மேற்கொண்டார். பாருங்க, அவர் 1531 போப் மார்க்கத்தை விட்டு பிரிஞ்ச, நான் சொல்றது நல்லா கவனிச்சிருங்க, இங்கிலாந்து சபை ஆங்கிலிக்கன் சர்ச் எபிஸ்கோபல் சர்ச் மூணுமே ஒண்ணுதான். இந்த சபை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புராட்டஸ்டன்ட் கூட்டமைப்ப வழி நடத்துற சபை. கிட்டத்தட்ட ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு இணையா இன்னும் ஒரு சபை தன்னை சொல்லிக் கொள்ளுதுன்னு சொன்னா இந்த சபை. வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 13 தெளிவா இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, ரெண்டு கொம்புள்ள ஆடு போன்று இருக்கிற மிருகம். போப் மார்க்கம் வந்து 10 மிருகம்னா இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, ஆங்கிலிக்கன் சர்ச், எபிஸ்கோபல் சர்ச், இங்கிலாந்த தலைமை செயலகமாக கொண்டு செயல்படுகிற அந்த சபை, அது ரெண்டு கொம்புள்ள ஆடு போன்ற மிருகம். அப்போ இவங்க 1531 பிரிஞ்சவங்க, அதிலிருந்து இது வரைக்கும் சந்திச்சிருந்ததே கிடையாது. முதல் முதலா போப் ஜான் பால் அவருடைய நாட்கள்ல இங்கிலாந்துக்கே போய் அந்த சபையினுடைய தலைவர் ஆர்ச் பிஷப் சந்திச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஆலயத்துல ஆராதனை செஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப்பும் அதுக்கு முன்னால எப்ப இருந்து சீர்திருத்தல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. தங்களை எதிர்த்துட்டு தங்களை விட்டு பிரிஞ்சு போய் தங்களை போல தங்களுக்கு சமமா தனியா செயல்படுகிற ஒரு சபை கிட்ட இந்த முயற்சி யாருமே எடுத்ததில்லை. முதல் முதல்ல போப் ஜான் பால் அவர் செய்தார் 1982. பாருங்க முந்தின போட்டோ காமிங்க. சோ அவர் ஜான் பால்னா அப்போ அந்த இங்கிலாந்து சபையினுடைய ஆர்ச் பிஷப்பா இருந்தவர் அங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்டாங்க, ஒற்றுமையாகிறது பத்தி பேசினாங்க, அதுக்கு நல்ல அடையாளங்கள் கொடுத்தாங்க. இவருடைய சபைக்கே போய் அங்க வா காமிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு பேருமே அந்த மாஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக்க மாஸ், அதுல வந்துட்டு கலந்து கொண்டாங்க. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. அப்படின்னா அந்த நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுது எப்படி சகோதரர் ரசில் அவர்கள் வசனத்தை மேற்கோள் காட்டி இதுதான் தீர்க்க தரிசனம், இது நடக்கும், நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அவருடைய நாட்கள் நமக்கு சொன்னாரோ அது அவருடைய நாட்களுக்கு பின்பு பெரிய அளவுக்கு போவது நாம அங்க பாக்குறோம். பின்பு இவருக்கு அப்புறம் வந்துட்ட போப் பெனடிக்ட் கூட ஒரு மிக முக்கியமான மாற்றம் செய்தார். என்ன செஞ்சார்னா, புராட்டஸ்டன்ட் சபைகள்ல இருக்கிற நீங்க எங்களோடு வந்து இணையறீங்கன்னா சரி, உங்களுக்கு நாங்க ரோமன் கத்தோலிக்க சபையிலேயே ஒரு தனி பிரிவு உண்டு பண்றோம்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்க அமைப்புக்குள்ள புராட்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து வந்து சேர்கிறவங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பை அவர் ஏற்படுத்தி வச்சார். எல்லா புராட்டஸ்டன்ட் ஜனங்களும் அதை ரொம்ப வரவேற்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெனடிக் போப்பு, நமக்குள்ள ஏன் வித்தியாசம், நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் இயேசு யோவான் 17 என்ன ஜெபிச்சிட்டார், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தானே பிதா கிட்ட ஜெபிச்சிட்டார், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், அந்த வசனம் நமக்குள்ள நிறைவேறணும், வித்தியாசங்கள் இருக்கட்டும், வளைஞ்சு கொடுப்போம், எப்படி ஒன்றா இருக்க முடியும்னு யோசிப்போம் என்று சொல்லிட்டு அந்த ஒரு விசேஷமான அரேஞ்ச்மெண்ட் பெனடிக் செய்து வைத்தார். சோ அப்போ இதெல்லாம் ரொம்ப அருமையான மாற்றங்கள். ஆனா ரொம்ப சமீபத்தில் இப்போ போப் ஆயிடுக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரம் காட்டுவது நம்ம பார்க்கிறோம். அவருடைய முயற்சிகள் பிரயாசங்கள் பெரிய அளவில் நடக்குது. அதாவது ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கும் புராடஸ்டன்ட் சபைகளுடைய அந்த ஒருங்கிணைப்புக்கும் எல்லா வித்தியாசங்கள் நீக்கப்பட்டு கிறிஸ்தவ சபை ஒரே சபையா உலகத்துல செயல்படுவதற்கான முயற்சிகள் அநேகம் அவர் அங்க மேற்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சமீபத்தில் இந்த வருஷம் போன வருஷம் நடந்துட்ட விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நீங்க சில விஷயங்கள் அங்க ஆங்கிலத்தில் தான் வருது, நான் அதை படிக்கணும். நீங்க நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் பாருங்க. போப் பிரான்சிஸ் பேட்ரியார்க் பார்த்தலமியோ சைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன். இவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர்னா புராடஸ்டன் அமைப்புகள்ல ஒரு பெரிய அமைப்பு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுங்குவாங்க, பழமை வாய்ந்த சபை. அப்போஸ்தலர்களுடைய காலத்துல இருந்து அவங்களுடைய நேரடியான வழிநடத்தல நடக்கிற சபை என்று சொல்ற சபைகள் ஆர்த்தடாக்ஸ். பாருங்க அவங்க யூனிஃபார்ம் பாருங்க, பிளாக்ல இருக்கிறார் பாருங்க. ரெண்டு பேரும் சைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன், ரெண்டு பேரும் அந்த ஒப்பந்தம் உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. வேற்றுமைகள் கலைந்து போடுவதற்கு முயற்சி. அடுத்தது பாருங்க, அதேதான் போப் பிரான்சிஸ் சொல்லும் போது ஐ சீ கம்யூனியன் வித் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், பழமை வாய்ந்த சபை ஆனா ரோம கத்தோலிக்க திருச்சபையோடு இல்லாம தனியா செயல்படுற சபை உங்களோடு ஒன்றா ஐக்கியத்தில் வருவதை தான் நான் தேடுறேன். அவருடைய வார்த்தைகள். அடுத்தது பாருங்க, எக்குமெனிக்கல் பிரேயர் வித் அந்த பேட்ரியார்க். அப்படின்னா எக்குமெனிசம், எக்குமெனிக்கல் இன்னைக்கு நம்ம பரிச்சயமாக வேண்டிய வார்த்தை. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் ஒரே சபை அப்படிங்கிற கருத்தை உள்ளடக்கி இருக்கிற வார்த்தை தான் எக்குமெனிசம். சொல்றோம் இல்லைங்களா, கம்யூனிசம்னா ஒரு கொள்கை, சோசியலிசம்னா ஒரு கொள்கை, எக்குமெனிசம்னா கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள ஒருங்கிணைப்பு, ஒன்னு தான் வரணும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற வார்த்தை. சோ அந்த ஒற்றுமைக்காக ரெண்டு பேரும் அங்க ஜெபிக்கிறது அங்க பாக்குறோம். சோ இதெல்லாம் ரொம்ப சமீபத்தில் வந்தது. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது புராடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு நான் சொன்னோம், மிருகத்தின் ஸ்வரூபம் WCC. அவங்களுக்கு ஆவி கொடுக்கிறது யாருன்னா அந்த ரெண்டு கொம்புள்ள மிருகம், இங்கிலாந்து சபை. அந்த சபைக்கு தலைவர் ஆர்ச் பிஷப், ரோமன் கத்தோலிக்ல போப் மாறி. அந்த ஆர்ச் பிஷப் இப்போ ஜஸ்டின் வெல்பி பேர். அவரும் போப்பும் சந்திச்சிட்டாங்க. அவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னா அங்க பாருங்க, போப் அண்ட் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபரி pledge to work together towards reconciliation and unity. போப் மார்க்கத்தினுடைய தலைவரும் புராடஸ்டன்ட் கூட்டமைப்புக்கு ஆவி கொடுக்கிற முக்கியமான சபை இங்கிலாந்து சபையினுடைய தலைவரும் வேற்றுமைகளை கலைஞ்சு போட்டு ஒற்றுமை நோக்கி முன்னேறுவதற்கு உறுதி கூறுகிறாங்க, உறுதிமொழி எடுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இது பாருங்க. எந்த அமைப்புகள் ஒன்னிலிருந்து ஒன்னு பிரிஞ்சு இவ்வளவு வருஷம் இருந்துச்சோ, எந்த அமைப்புகள் சேரும் என்று வசனத்துல சொல்லியிருக்குதோ, சொல்லப்பட்டபடி அந்த அமைப்புகள் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னு எதை சகோதரர் ரசூல் அவர்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி காண்பிச்சாங்களோ, அந்த விஷயம் இன்னைக்கு நம்ம கண்ணுகளுக்கு முன்பாக பார்க்கும் போது பெரிய அளவுக்கு அங்கு நிறைவேறி இருக்கிறத நம்ம உணர முடியுது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்ச காலம் தெரியாது, எவ்வளவு நமக்கு தெரியல. ஆனா இது இன்னும் ஃபுல் ஃபிளஜா நடக்கும். அதுக்கும் சகோதரர் அழகாக அடையாளங்கள் சொல்றாங்க. ரெண்டு பேரும் முழுக்க சேர்ந்துட்டாங்க, நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு ஒரு அடையாளம் சகோதரர் சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்கும், அது மாதிரி நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம், ரெண்டு சபையும் ஒன்னாயிடுச்சு. அது இன்னும் நடக்கல. என்னன்னா இப்ப நாம காண்பிச்ச விஷயங்கள் கடைசியா ஒன்னு பாருங்க, அதே ஆங்கிலிக்கன் சர்ச் மெம்பர்ஸ் கூட நேற்றைக்கு முந்தா நாள் போப் போய் சந்திச்சு பேசிருக்கிறார். அதுதான் போப் மீட்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஆங்கிலிக்கன் ரோமன் கேத்தலிக் இன்டர்நேஷனல் கமிஷன். ரொம்ப முக்கியமான இது தகவல். அவருடைய அந்த பேச்சு முடிவுகள் எல்லாம் அந்த நியூஸ்ல கொடுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க பேசுவது கர்த்தர் இயேசுனுடைய ஜபத்தை சுட்டி காண்பிச்சு அதை நோக்கி நாம முன்னேறணும். இது சாதாரணமா நாம் எடுக்க வேண்டாம். இந்த ஒன்றாக கூடிய முயற்சிய இரண்டாம் பட்சமான முயற்சியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இதைத்தான் முதல் முயற்சியா பிரதானமான முயற்சியா நம்ம வைப்போம். இந்த மாதிரி வார்த்தைகள் அங்க பேசுவது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சப்போ சர்ச் யூனியன் பெரிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம கண் முன்னால நிறைவேறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கும் போது அது நமக்கு ஒரு தெளிவையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம வாழ வேண்டிய விதத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு எல்லாமே நமக்கு அங்க கிடைக்கும். எப்போதுமே தீர்க்க தரிசனங்களை தியானிச்சு பார்ப்பதனுடைய லாபம் இதுதான். நம்முடைய அழைப்பு குறித்து நாம் அங்க உணர்த்தப்படுவோம். நமக்கு முன்பு இருக்கக்கூடிய காலம் பத்தி உணர்த்தப்படுவோம். இப்ப நாம இரண்டாவது பாகத்துக்கு போயிடலாம். இப்படியாக இந்த சபைகள் தங்களுடைய வேற்றுமைகள் வித்தியாசங்களை களைஞ்சு போட்டுட்டு ஒன்றாயிடுவாங்க என்பதை பார்த்து நம்ம முடிக்கிறோம். ஆனா அப்படி கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறாங்க. ரொம்பவே ஏதோ ஒரு சில சதவிகிதம் இன்னும் நிறைவேற காத்துட்டு அந்த நிறைவேற காத்துட்டு சதவிகிதம் நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசத்தை அங்க காண்பிக்குது. சோ அதை நம்ம புரிந்து கொள்வோம். இப்போ இப்படி ஒருங்கிணைச்சிட்ட சபை, இப்படி ஒன்றாயிட்ட கிறிஸ்தவ அமைப்பு, வசனங்கள் சொல்லுது மதம் என்ற மன்னிக்கணும் அரசியல் என்ற அமைப்போடு இணைஞ்சிடும். சபையும் அரசியலும் இணைஞ்சிடும். சபையும் அரசியலும் இணையுமா? இது ஒன்றும் புதுசு இல்லை நமக்கு. சபையினுடைய சரித்திரத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு நீண்ட காலத்துக்கு சபையும் அரசியலும் சேர்ந்து தான் உலகத்தை ஆளுகை பண்ணாங்க. பேசிக் கிளாஸஸ்ல தானியல் தீர்க்க தரிசனம் பொற்சிலை கனவு நாம் ஞாபகப்படுத்தினோம் என்றால் அந்த சிலையினுடைய பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். இரும்பு அரசியலை குறிக்குது, களிமண் மதம் குறிக்குது. ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இந்த உலகத்தை ஆண்டுட்டாங்க. சோ இந்த மதமும் அரசியலும் இணைவது நமக்கு புதுசு இல்லை. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சத்தியம் தெரிஞ்சிட்டவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அமைப்புகள் சேர்ந்து இருந்துச்சு. ஆனா இடையில இல்ல கொஞ்ச காலம், ஆனா அப்படியே போயிடாது. மறுபடியும் வசனங்கள் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றாயிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வாங்க, ராஜாக்கள் போல் ஆயிடுவாங்க இந்த உலகத்தில். சோ அது ஒரு முக்கியமான அடையாளம். நாம் எந்த காலத்துல இருக்கிறோம், இனி என்ன சம்பவிக்க போகுது என்பதை நாம புரிஞ்சு கொள்வதற்கு. சப்போ சர்ச் ஸ்டேட் யூனியன் என்று இதை ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். சபை அரசியல் ஒன்றுபடுதல். சோ இந்த ஒரு ஒன்றுபடுதல் அல்லது ஒருங்கிணைப்பு அல்லது இணைதல் கூட ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் வசனத்துல நாம் எங்க பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:12-13.
நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.
ரொம்ப எளிமையா இந்த வசனம் இருக்கு. 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் அவ்வளவுதான். இந்த 10 ராஜாக்கள் தங்களுடைய வல்லமை அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுத்துடுவாங்க. கொடுத்துட்டு மிருகத்தோட சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வாங்க. 10 ராஜாக்கள் ஐரோப்பிய தேசம் அது உருவான போது வெறும் 10 தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 10 ராஜாக்கள் வெறும் 10 இல்ல, 28 ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள், ஆங்கிலத்தில் யூரோப்பியன் யூனியன் இயு சுருக்கமா சொல்லும் போது. இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள்ல 28 நாடுகள் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பார்க்கும் போது 10 ராஜாக்கள் அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறல, ஆனா பெற்றுக்கொள்வாங்க. அப்போ இது ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம். இவர்கள் என்ன பண்ணிடுவாங்க பாருங்க, ஐரோப்பிய யூனியன் நான் சொல்லும் போது அது ஒரு அரசியல் அமைப்பை குறிக்குது. பல தேசங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு EU, ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள். சோ இந்த அமைப்பு என்ன பண்ணுது, வசனத்துல தங்கள் அதிகாரம் வல்லமை மிருகத்துக்கு கொடுத்துட்டாங்க. மிருகம் போப் மார்க்கம், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. சோ அப்போ அவங்க மதம், சோ அரசியல் அமைப்பு தன் அதிகாரம் வல்லமைய மத அமைப்புக்கு கொடுக்குது. ரொம்ப ஆச்சரியம். முன்பு இருந்தது போல, முன்பு நான் 1799 முன்பு இருந்தது போல மறுபடியும் இது நடக்கும். தீர்க்க தரிசனங்கள் அங்க இருக்கு. அப்போ இதுதான் சர்ச் ஸ்டேட் யூனியன், சபை அரசியல் ஒன்றுபடும், இணைஞ்சிடுவாங்க. ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகள். நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். சோ இது நடக்கும், நடக்க ஆரம்பிச்சாச்சு, பெரிய அளவுல நிறைவேறி இருக்குது என்று கூட பாக்குறோம். இது பழைய ஏற்பாட்டுல நிழல்ல இருக்கு சொல்லலாம், புதிய ஏற்பாட்டுல சில இணையான சம்பவங்கள் இருக்கு நம்ம காமிக்கலாம். உதாரணம், பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்த்தா, ஆஹாப் ராஜா, யெசபெல் ராணி, 2 பேரும் சேர்ந்து தீர்க்கதரிசி எலியாவை கொலை செய்ய பார்க்கிற சம்பவம் நம்ம அங்க பார்க்க முடியும். சோ எலியா நமக்கு நல்லா தெரியும், வசனங்கள்ல சபைக்கு நிழல். மறுபடியும் பாருங்க அங்க சபை வந்துடுறாங்க, ஆனா யார் அவங்களுடைய உயிர் காபத்து? ஆஹாப், யெசபெல். சோ ஆஹாப் ராஜா அரியணையில உட்கார்றவர், இந்த இடத்துல அரசியல் அமைப்புக்கு நிழல். அங்க யெசபெல் கள்ளசபை, போப் மார்க்கம் அங்க நிழல். ரொம்ப அழகா நாம அங்க காமிக்கலாம். 2 பேரும் இணையும் போது, அரசியலும் மதமும் இணையும் போது எலியாவுக்கு அங்க ஆபத்து. இங்க நம்ம சபையினுடைய கடைசி அனுபவங்கள் அங்க நிறைவேறும். சோ இங்க நம்ம காண்பிக்கிறது என்னன்னா, எலியா நம்மளுடைய நோக்கம் இல்ல, எலியாவுக்கு வர அனுபவம் நம்முடைய நோக்கம் இல்ல. மாறாக அந்த இடத்துல பாக்குறோம், இந்த அமைப்புகள் இணைகிற நிழல் அங்க இருக்கிறத காமிக்கிறோம், அரசியலும் மதமும். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல அது யார் யார் மத்தியில இருக்கும்னா, யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் மற்றும் இந்த பெயர் சபை அமைப்புகளுக்கு இடையில அந்த ஒரு கூட்டணி உருவாகும், சர்ச் ஸ்டேட் யூனியன். மறுபடியும் பாருங்க, அது பிக்சர் காமிச்சிருக்கார், ஆஹாப், யெசபெல், மன்னிக்கணும், எலியா. இப்போ அடுத்த பிக்சர், இது புதிய ஏற்பாட்டில் இப்ப நான் காமிச்சதுதான், அதுல இன்னொரு இணை கூட இருக்குது. ஏரோதியாலும் ஏரோதும் சேர்ந்திருக்கிறாங்க. ஏரோத் ராஜா அரசியலுக்கு அடையாளம், ஏரோதியால் சபைக்கு அங்க அடையாளம். மறுபடியும் மதம் அரசியல் ஒன்றுபடுது. இது மத்தேயு 14:3-4 வசனங்கள். கடைசியா கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல கூட மத்தேயு 27 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசுவே வாசிங்க நீங்க வசனம்.
விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்.
மத அமைப்பின் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, முக்கியமா பிரதான ஆசாரியன் அங்க இருக்கிறார் காய்பா, சேர்ந்து கர்த்தர் இயேசுவை கட்டி கூட்டிட்டு போறாங்க தேசாதிபதி கவர்னர் பிலாத். சோ பிலாத் இங்க வந்துட்டு அரசியல் அமைப்பை இணையா காண்பிக்கிறார். மதத்தின் தலைவர் பிரதான ஆசாரியன் காய்பா மதம், அதாவது இங்க போப் மார்க்கம் மற்ற சபையினுடைய அந்த ஒருங்கிணைப்பை இணையாக காண்பிக்கிறான். இந்த யுகத்தின் ஆரம்பத்துல தலைக்கு இப்படியாக தலையினுடைய ஓட்டம் முடியும் போது இந்த சம்பவங்கள், இந்த ஒரு கூட்டணி இருந்ததை பார்க்க முடியும். அரசியலோ மதமோ இணைச்சிட்டு அவருக்கு அங்க துன்பம் கொடுக்கிறது. இந்த யுகத்தின் முடிவில் மறுபடியும் இந்த இரண்டு அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பது இங்கே நாம பார்க்கிறோம். சோ இது மறுபடியும் நம்ம காண்பிக்க முடியும். தேவனுடைய வசனங்களை ரொம்ப அழகா இன்னும் நிறைய நிலையில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். சோ அப்போ இந்த ஒரு சர்ச் ஸ்டேட் யூனியன், சபை அரசியல் ஒருங்கிணைஞ்சு வருவதும் கூட முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். எந்த அளவுக்கு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சிருக்குது, நிறைவேறி இருக்கு, நிறைவேறிட்டு இருக்குது, நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கும் போது மறுபடியும் சகோதரர் அசில் அவங்களுடைய காலத்துக்கு போய் சகோதரர் இது குறித்து என்ன கருத்து பேசினார், அல்லது இது கொஞ்சம் வினோதமான விஷயம், அரசியல் மதம் எப்படி ஒன்றாகும், அதுவும் யூரோப்பியன் யூனியன் 28 தேசங்களை உள்ளடக்கின ஒரு பெரிய அமைப்பு தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை, அத்தாரிட்டிய, தன் அரசியல் வல்லமைய, அதிகாரத்தை மதம், கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு அமைப்புக்கு எப்படி கொடுப்பாங்க. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வசனம் இருந்தா போதும், ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எப்படி அரசியல் வந்து பிராக்டிக்கலா தங்கள் அதிகாரத்தை மதத்துக்கு முழுக்க கொடுப்பாங்க என்று கேட்கும் போது இது கொஞ்சம் விசித்திரமான விஷயம். அதனால தான் இது எப்படி நடக்கும், இந்த கடைசி நாட்கள்ல இந்த இணையற விஷயம் எப்படி நடக்கும் என்று கேட்டா, பிரதர் ரசல் அவங்க ரொம்ப அருமையா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க, அனுமானம் செய்தாங்க 4வது வால்யம்லயே, அந்த ஆசிரியருடைய முகப்புறையிலேயே இருக்கு, பாருங்க. உலகத்தினுடைய பெயர் சபை அமைப்புகள் அரசியல் சக்திகளோடு இணைஞ்சு மறுபடியும் முதன்மை ஸ்தானத்திற்கு எழுச்சி அடையும் என்பதை வேதாகமம் காண்பிக்கிறது. ரொம்ப சிம்பிள். அதாவது பெயர் சபை அமைப்புகள் உலக அரசியலோடு இணைஞ்சிட்டு எழுச்சி அடையும்னு வசனம் காண்பிக்குது. எப்படி, இதற்கான ஆதாரங்களை விரைவில் நாம் காணலாம். ரொம்ப அழகா சொல்றார், விரைவில் பார்க்கலாம், அவருடைய நாள் என்று சொல்றார். பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டிருக்கும் தேசங்கள் அனைத்தும் சோசியலிசம் மற்றும் ஒழுங்கின்மை போன்றவைகளை தடுப்பதற்கு பொது ஜனங்களின் மீது அடக்கி ஆளுகிற ஆதிக்கத்தின் அவசியத்தை உணரும். இந்த தேசங்கள் ரொம்ப பொருளாதார விஷயத்துல ரொம்ப பலகீனமாயிடுவாங்க, அதனால தேசங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும், ஜனங்கள் கொந்தளிப்பாங்க அரசாட்சி செய்யுங்களுக்கு விரோதமா. இப்ப ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு ஒரு அதிகாரம் இவங்களுக்கு தேவைப்படும். இப்போ சகோதரர் சொல்லும் போது இவர்கள் வரப்போகிற சித்திரவதைகளின் மூலம் ஜனங்களை பயப்படுத்தவும் அதன் மூலம் தேசங்கள் கவிழ்க்கப்படுவதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் சபைகள் என்றழைக்கப்படும் மாபெரும் மத அமைப்புகள் தங்களுக்கு உதவும் என எதிர்பார்ப்பார்கள். ஆளுகை செய்கிற ராஜாக்கள், நம்ம நாட்கள் ராஜாக்கள் என்ன முடிவு செய்வாங்கன்னா, ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை அடக்கணும்னா அதுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி மத அமைப்புகள் தான். என கடவுள் பேரை சொல்லி ஜனங்களை பயமுறுத்த முடியும், அடக்கிட முடியும் சொல்லி இந்த சூழல்ல மத அமைப்புகளுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திற்கு சபைகளும் இதயபூர்வமாக ஆயத்தமாகவே இருக்கும். ரொம்ப அருமையா சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொன்னது ரொம்ப குறிப்பிட்டு ஐரோப்பிய தேசத்தை பத்தி சொன்னார். அந்த 10 ராஜாக்கள் பலகீனம் ஆயிடுவாங்க பொருளாதாரத்தில், 10 ராஜ்யங்கள். அந்த சூழல்ல பிரச்சனையை தீர்ப்பதுக்கு அவங்க உதவி, யாருடைய உதவி நாடுவாங்கன்னா, இந்த பெயர் சபை உதவிய நாடுவாங்க. இன்னைக்கு எப்படி பாருங்க, அப்ப அந்த பெயர் சபைகள் ஆயத்தமா இருப்பாங்க, இவங்க நம்ம உதவி கேட்க மாட்டாங்களா, கேட்கும் போது உதவி செய்வாங்க. இப்ப இந்த சபைகள் அவங்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் கொஞ்சம் காலத்துல சிந்திச்சு பார்த்து அவங்களுடைய அதிகாரம் வல்லமைய இந்த அமைப்புக்கே மறுபடியும் தருவாங்க. அது ஒண்ணும் அவங்களுக்கும் புதுசு இல்லை, ஏன்னா அவர்கள் பழையபடிக்கு சிந்திச்சு பார்ப்பாங்க. 1799 முன்னாடி நம்ம அதிகாரம் இவங்க கிட்ட தானே இருந்துச்சு, மறுபடியும் கொடுக்கலாம், அந்த முடிவுக்கு அங்க வரும். இது சகோதரர் அவர்கள் 4th வால்யூம்ல அனுமானம் பண்ணினது. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இது ரொம்ப பெரிய அளவுல அங்க போகுது. இப்ப நம்ம இது யாருக்கு மத்தியில பாக்கலாம், நிறைவேறுதா இல்லையா என்று சொல்லி ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் மத்தியிலையும் மற்ற நாடுகள் மத்தியிலையும் பிரதானமா போப் மார்க்கத்துக்கு இடையிலையும் இந்த முன்னேற்றங்கள் இருக்குதா என்று நாம் அங்க பார்க்கலாம். பார்த்தோம்னா ரொம்ப அருமையாகவே அந்த முன்னேற்றம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறத கவனிக்க முடியும். பாருங்க, இப்போ கவனிக்கிறீங்களா, இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸ் அவரு முழுக்க டூர்ல தான் இருக்கிறார். தெரியாச்சனமா மீட் பண்றதுக்கு வேட்டிகன் போகாதீங்க, அங்க அவர் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸி அவர். இந்த நாடுகளுக்கு நேரா சென்று அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய பிரசிடென்ட் அவங்கள சந்திக்கிறார், அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணும் கேட்கிறார். உங்க தேசத்தினுடைய சரித்திரத்துல புரட்டி பாருங்க, நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும், சரித்திரம் பத்தி ஞாபகப்படுத்துறார். இப்ப என்ன உதவி உங்களுக்கு வேணும், நாங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் சொல்றார். ரொம்ப 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 சீரியஸா இந்த முயற்சிகள் போறத சாதாரணமா நமக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், செய்தி தாள், சேனல் எல்லாத்தையும் நம்ம கவனிச்சோம்னா நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்லோவேனியா அப்படிங்கிற தேசம், இது ஐரோப்பிய யூனியன்ல ஒண்ணுதான். அவங்க பிரைம் மினிஸ்டரை பார்த்து அவர் பேசுறார், நான் பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா அவங்களை சந்திச்சு பேசும்போது அவர் குறிப்பிடுகிற ரெண்டு விஷயம், சரித்திரத்தை புரட்டி பாருங்க உங்க தேசத்துல எங்களுடைய பங்கு உங்களுக்கு புரியும், ஞாபகப்படுத்துறாரு. நெக்ஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் சொல்றாரு, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, இது வெனிசுவேலா, இவங்க ஐரோப்பிய யூனியன் கிடையாது ஆனாலும் கூட ஒரு தேசம், போறாரு சந்திக்கிறாரு பேசுறாரு. அடுத்து இதெல்லாம் அப்படியே நடக்குது, ஈக்வேடருடைய பிரசிடென்ட், அப்புறம் இன்னொரு தேசத்தினுடைய பிரசிடென்ட், அப்புறம் இது ரொம்ப முக்கியம். இப்படியாக அவர் ஏறெடுக்கிற பிரயாசம் இப்ப யாருக்கிட்ட போயிருக்குதுன்னா, டைரக்டா பிரதர் ரசல் யார பத்தி சொன்னாங்களோ, வசனம் யார பத்தி சொல்லிடுக்குதோ, டைரக்டா அவங்க கிட்ட போயிருக்கிறாங்க. இது தலைப்பு நான் தெளிவா வாசிக்கிறேன், போப் மீட்ஸ் EU, யூரோப்பியன் யூனியன், அதுதான் 10 ராஜாக்கள், கமிஷன் பிரசிடென்ட். பாருங்க, அந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட் அவரையே டைரக்டா சந்திச்சு பேசுறார். மறுபடியும் வசன சொல்றது, 10 ராஜாக்கள் மிருகம், ரசில் அவங்க சொல்றாங்க ராஜாக்கள் பலவீனம் ஆயிடுவாங்க, உதவி மிருகத்கிட்ட நாடுவாங்க, உதவி மிருகம் கொடுக்கும் பலன், ராஜாக்கள் தங்கள் அதிகார வல்லமை இவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய பொருளாதார நிலை ரொம்ப மந்தம், நிறைய அந்த அமைப்பில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் திவால் ஆயிடுச்சு, பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரீசெண்டா முக்கியமான தேசம் பிரான்ஸ், சோ அது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிறாங்க அவங்க பினான்சியலா பொருளாதார ரீதி. இப்ப அந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவரை இவர் சந்திச்சு பேசுறார், ரொம்ப முக்கியம். ஆனா விஷயம் என்ன என்று கேட்டா, அந்த பேச்சுல அவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிச்சு காமிக்கிறேன், நமக்கு இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு இசைந்து இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் பாருங்க, இந்த கடைசியிலிருந்து நான் வாசிக்கிறேன். As the talks continued, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை தொடர்ந்த போது, focus was placed on the positive contribution that the Catholic Church can offer in the current climate for Europe's material and spiritual well-being. ஆங்கிலம் புரியக்கூடியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விஷயம் என்னன்னா, இவர்கள் சந்திப்பு நடந்த போது நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ஆனா அந்த பேச்சு தொடர்ந்த போது கவனம் எதை நோக்கி திரும்பிச்சதுன்னா, தற்போதைய ஐரோப்பிய யூனியனுடைய சூழல்ல அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவியும் ஆவிக்குரிய உதவியும் போப் மார்க்கம் செய்வது பத்தி கவனம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆவிக்குரிய ரீதியில ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல அங்க. ஆனா நமக்கு விஷயம் என்னன்னா, பொருளாதார ரீதியில பிரதர்ஸ் அவங்க சொன்னாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்கும் சொன்னார். அவங்க பலவீனமாயிடுவாங்க, அவங்க உதவி எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு சப்போர்ட்க்கு யாராவது கொஞ்சம் பொருளாதார ரீதியில உதவி செய்யணும்னா உலகத்துல போப் மார்க்கம் விட்டா வேற யாரும் இல்லை. ஏன்னா உலகத்துல ஒரே அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு பொருள் செல்வம் வைத்திருக்கிறாங்கன்னா அது வேட்டிகன். அவங்க கிட்ட அவ்வளோ பொருள் செல்வம் அங்க இருப்பது நாம் அங்க பாக்குறோம். அது அவங்க நல்லா பயன்படுத்துவாங்க ஜனங்களுக்கு தேசங்களுக்கு உதவி செய்வதற்காக, அதன் மூலம் அவர்கள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா நாம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இந்த கடைசி நாட்களில் வேத வசனங்கள் சுட்டி காண்பிக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த உலகத்தினுடைய அமைப்புகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறத நாம பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா இந்த ஒன்றுபடுறது, அதாவது ஒன்னுக்கு ஒண்ணு கூட்டாக இணைவது சேர்வது ஒன்றுபடுகிற காரியங்கள். ஏன்னா இதனுடைய ஒரு உச்சக்கட்டம் தான் அது சபையினுடைய கடைசி அனுபவங்கள் இந்த பூமியில நிறைவேற வழி நடத்தும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த சாயங்கால வேளையில ஒரு சுருக்கமாக ஆனா ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்களை வசனத்திலிருந்து நாம பார்க்கவும் அதை எப்படி நாம இன்றைய நாள்ல கவனிக்கவும் வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறு பாடத்தை உங்கள் முன்பாக நாம எடுத்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். வேத மாணவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் அந்த ஒரு கிருபை செய்திருக்கிறாங்க. அவருடைய வேத வசனங்களை அதனுடைய உண்மையான அர்த்தத்துல புரிந்து கொள்ள நம்மால் முடியும் அவருடைய பரிசுத்தாவினுடைய துணை கொண்டு. அந்த வேத வசனங்களை ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியம், அது நம்ம விழிப்பாக வைத்திருக்க ரொம்ப உதவும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப உதவும். காலத்தை புரியும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை நம்ம சீரமைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவும். ஆனா தீர்க்க தரிசனங்கள்ல பார்க்கும் போது கொஞ்சம் பிரயாசங்கள் நாம் எடுக்கணும். பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசிகள் எரேமியாலாம் எப்படித்தான் இருந்தாங்கன்னா இப்படித்தான் இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தைய அவருடைய ஆவியில உணர்ந்து தீர்க்க தரிசனமா அறிவிச்சது மாத்திரம் இல்ல, அவங்க சொல்லிட்ட தீர்க்க தரிசனம் எந்த விதத்துல எந்த அளவுல நிறைவேறுது என்பதை புரிஞ்சு கொள்வதற்கு அவங்க வாழ்ந்த காலத்துல நடந்த எல்லா சமுதாய மாற்றங்களையும் கூர்ந்து கவனிக்கிறவங்களா இருந்தாங்க. ஏதோ உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. அவங்க ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசிகள், சொல்றது மாத்திரம் இல்ல சொன்னது நிறைவேறுகிறதா என்பதை நிறைவேறக்கூடிய விதத்தை அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறவங்களா இருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாம் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள் தான். சோ நமக்கு அந்த ஆவி அங்க இருக்கணும். கண்டிப்பா தேவன் நமக்கு இந்த அறிவு பெருத்து போய் இருக்கிற காலத்துல என்னென்னலாம் பெரிய பெரிய உதவிகள் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் இப்படியாக தீர்க்க தரிசனங்களை வசனத்திலிருந்து புரிந்துட்டு அது நிறைவேறுவதை நம்ம கவனிக்கிறது ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம் சகோதர சகோதரி. இந்த இரண்டு ஒன்றுபடுதல், ஒன்னு சபைக்கு உள்ள ஒன்றுபடுதல், இன்னொன்னு சபையும் அரசியலமைப்பும் ஒன்றுபடுதல் உலக அளவுல எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்கிறது என்பதை நாம் இன்னைக்கு பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தாங்க. நாம் ஏற்கனவே சொன்னோம் மனவாட்டி வகுப்பாரா, மனவாளனோடு நாம எப்போ இணைவோம், ஒன்றுபடுவோம், சேருவோம் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படிப்பட்ட மனவாட்டி வகுப்பார் புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த விளக்கு திரி அணைஞ்சிடாம தூண்டி விட்டுட்டே அங்க இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையினுடைய தீர்க்க தரிசனங்கள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடையாளங்கள், அந்த அடையாளங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு அவைகளை புரிந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொண்டுட்டு இப்படி அவர்கள் விழித்து இருக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தர் அருமையா சொன்னாங்க அந்த வசனத்தோடு நாம் நிறைவு செய்வோம், விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள். விழித்திருக்கலாம் முதலாவது தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு. இரண்டாவது அவைகள் எப்படியெல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு என்கிற உலக சம்பவங்களுக்கு கூட விழித்திருப்போம். மூன்றாவது என்ன வசனங்கள்ல இருந்து புரிஞ்சிட்டு அது நிறைவேறுகிறது எப்படி நாம பாக்குறோமோ அதுக்கு இசைந்த மாதிரி நம்முடைய ஓட்டத்துல சிந்தையிலையும் வார்த்தையிலையும் கிரியைகள்லையும் நம்முடைய நடத்தையை விழிப்போடு கவனிக்கிறவர்களாகவும் நாம் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை நாம் சுதந்திரிப்பதற்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு தந்திட்ட அருமையான சகோதரர்களுக்கும் இந்த கன்வென்ஷனை நமக்காக எல்லாவித பிரயாசங்களின் மத்தியில எடுத்து செய்து கொண்டிருக்கிற அருமையான கோயம்புத்தூர் எக்லிஷாவுக்கும் என்னுடைய நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பில் வழிநடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பிதாவுக்கு கர்த்தர் இயேசு மூலம் என்னுடைய நன்றிகள் தோத்திரம் நான் இருக்கிறேன். ஆமீன்.
கிறிஸ்தேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையின்படியாக இந்த ஒரு மதிய வேலை பகுதிக்குள்ளாக நான்காவது சத்திய உரை நாம் கேட்டோம். சபை இணைதல், சபை அரசியல் இணைதல். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு சில நிழலான சம்பவங்கள் நாம் பார்த்தோம், நிஜமான காரியங்கள் பார்த்தோம். இந்த ஒரு கடைசி காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், நிறைவேறப் போகின்ற விஷயங்கள், அநேக சபைகள் பிரிந்திருக்கக்கூடிய அநேக பெயர் சபைகள் இணைவார்கள், அரசியலோடு கலந்து அந்த அமைப்போடு இணைவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு கடைசி கால கட்டத்தில் அவருடைய உண்மை சபை, உண்மை பரிசுத்தவான்கள், உண்மையான தெளிந்த சத்தியம், தெளிந்த தண்ணீர் என்கிற சத்தியத்தை உட்பருகி தன்னுடைய பேச்சிலும் நடக்கையிலும் உண்மைத்தன்மையை அவர்கள் நிரூபணம் காட்டி தங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் ஜெயம் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நமக்கு மிகவும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய மிகுந்த கிருபையின்படியாக மனவாட்டியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இந்த ஒரு எச்சரிப்பை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய ஓட்டத்தை நாம் அதிகமாக துரிதப்படுத்துவதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து கிருபையாக நாம் ஜெயம் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இந்த ஒரு செய்தியை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொண்டு செய்தி கொடுத்த சகோதரருக்கும் நம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,